சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 52 அத்தியாயம், பழைய இடம் புதிய நிலை. 2 ஜாமம் இறுதி பகுதியை நோக்கி தூரிதமாக நகர்ந்து கொண்டிருந்ததால் பரதவர்கள் இல்லங்களில் இருந்த பகுதி மட்டுமன்றி மற்ற இடங்களிலும் அமைதி மெல்ல மெல்ல சூழ்ந்தது. கலங்கரை விளக்கத்துக்கு எண்ணெய் போடுபவனும் கீழிருந்து எண்ணெய் களையங்களில் ஊற்றி ஊரிகளில் ஏற்றி விடுபவர்களையும் தவிர வேறு யார் கூச்சலும் அந்த பிராந்தியத்திலும் கேட்கவில்லை. சுங்கச்சாவடி காவலர் அங்கிருந்து படித்துறைகளில் அரவம் ஏதும் செய்யாமல் உளவிக் கொண்டிருந்ததாலும் சுங்கச்சாவடியின் தீபங்கள் அவர்கள் கவசங்கள் மீது ஒளி வீசி இதோ காவல் இருக்கிறது ஜாக்கிரதை என்று எச்சரித்தனர். அந்த எச்சரிக்கையை கவனித்தன போல மிக ஜாக்கிரதையாக அடிகளையும் ராணியையும் இதர வீரர்களையும் பொதிகளுக்கு அடியில் மறைத்துக் கொண்டிருந்த படகுகள் மெல்லவே நகர்ந்தன. அரவம் ஏதுமற்ற அந்த இரவில் காவிரி நீரில் புகுந்து புகுந்து புறப்பட்ட துடுப்புகளின் சலக் சலக் என்ற சத்தம் கூட மெதுவாகவே கேட்டது. கூடிய வரையில் நிதானமாகவும் சத்தம் இல்லாமலும் இரவில் நீதும் திருடர்களைப் போலவே காவிரி நீர்பரப்பில் ஊர்ந்து சென்ற படகுகள் சுங்கச்சாவடியின் தலைகளுக்குள் நுழைந்ததும் ராணியும் மணிகளும் இருந்த படகை ஒட்டியவன் அந்த படகை மட்டும் படித்துறைக்கு அருகில் செலுத்தினான். படகு படிக்கு அருகில் வந்ததும் படகை தலையில் கட்டாமலே தன் காலை கரையில் ஊன்றி படகின் ஓட்டத்தை தடுத்து வாணிப வீரன் காவலாளியிடம் ஒரு ஓலியை நீட்டினான். காவலன் அதை வாங்கி விளக்கோலியில் படித்த பின்பு மொத்தம் எத்தனை படகுகள் என்று வினவினார். 15 படகுகள் பிரபு என்று மிக வினயத்துடன் பதில் கூறினான் வாலிபன் வேஷத்தில் இருந்த வீரன். பொதி மூட்டைகள் எத்தனை? மீண்டும் காவலாளியிடமிருந்து கேள்வி வந்தது. படகுக்கு 10 மூட்டைகள், அதிவினயத்தோடு பதில் சொன்னான் வீரன். கையில் இருந்த ஓலையுடன் சாவடிக்குள் சென்ற காவலன் சிறிது நேரத்திற்கு எல்லாம் திரும்பி வந்து, இதோ அனுமதி, படகுகள் செல்லட்டும் என்று உத்தரவிடவே படகுகள் மீண்டும் நகர்ந்தன. நகர்ந்த படகுகள் சுங்கச்சாவடியிலிருந்து அரை நாழிகை பயணத்துக்கு பிறகு காவிரிக்கரை அருகே தோப்பு மண்டி கிடந்த ஓரிடத்தில் ஒதுங்கியதும் அதுவரை படகுகளில் சரக்கு மூட்டைகளின் அடியில் பதுங்கி கிடந்த வீரர்கள் எழுந்து கரையில் குதித்து ராணியையும் அடிகளையும் கரைக்கு வரும்படி பணிக்கவே அடிகள் ராணியையும் மெல்ல எழுப்பி அழைத்து கொண்டு கரையை அடைந்தார். படகுகளை தள்ள படகுன்றுக்கு ஒரு வீரனை மட்டிலும் விட்டு வைத்த வீரர்கள் கம்பளிகளால் தங்களை மறைத்து கொண்டு சரக்குகளை மண்டிகளுக்கு கொண்டு செல்லுங்கள் என்று உத்தரவிடவே படகுகள் மீண்டும் மேற்கு நோக்கி விரைந்தன. அவை காவிரி பரப்பில் ஊர்ந்து செல்வதை ஓரிரு வினாடிகளில் கவனித்தடிகள் கரைப்பகுதிகளிலும் கண்ணை செலுத்தி தாமும் ராணியும் இறக்கப்பட்ட இடம் நாளங்காடிக்கு வெகு அருகில் உள்ளது என்பதையும் அறிந்து கொண்டது அன்றி வீரர்கள் அங்கு இறக்கியதன் மர்மத்தையும் ஊகித்துக் கொண்டார். நாளங்காடி வர்த்தக சாலையில் எந்த வேளையில் வணிகர் சென்றாலும் அவர்களை யாரும் தடை செய்ய மாட்டார்கள். ஆதலாலும் வீரர்கள் வணிகர்கள் உடைகளை அணிந்திருந்ததால் அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு உண்டு என்பதையும் ஊகித்தடிகள். இத்தனை ஏற்பாடாக துணிகரமாக பூம்புகாரிலே டைபீரியஸ் கண்களில் மண்ணை துவக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும் என்பதை எண்ணி பார்த்தும் ஏதும் விளங்காதவராய் வீரர்கள் ஊருக்குள் நடந்து ராணியோடு ஏதும் பேசாமல் அவர்களை பின்பற்றி சென்றார். நாளங்காடி மார்க்கமாக புகாரின் இரு பிரிவுகளான மறுவூர் பாக்கத்துக்கும் பட்டினப்பாக்கத்துக்கும் இடையே இருந்த சாலைகளில் புகுந்து சுமார் ஒரு நாழிகை நேரம் பயணம் செய்த வீரர்கள் பெரும் தெருவொன்றின் கோடியில் ஒரு சோலை நடுவே தனித்து நின்ற மாளிகை ஒன்றை அடைந்ததும் தனித்தனியாக பிரிந்து சோலைக்குள் மறைந்தார்கள். 2-3 வீரர்கள் மட்டும் ராணியையும் அடிகளையும் அழைத்து சென்று அந்த மாளிகையின் முன்புறத்தை அடைந்தார்கள். சோலையிலே தனித்து மறைந்து நின்ற அந்த மாளிகையின் அமைப்பை அடிகளார் மட்டுமன்றி ராணியும் பார்த்ததும் இருவருமே மலைத்து போய் நின்று விட்டார்கள். ஆனாலும் இருவரும் பிரமித்ததற்கு காரணங்கள் மட்டும் வெவ்வேறானதாகவே இருந்தன. சங்கம பொற்கொள்ளரான சமநடிகளின் சொந்த ஊர் புகாரே ஆனாலும் அதை விட்டு அவர் கருவூர் வஞ்சிக்கு சென்று பல ஆண்டுகள் ஆகிவிட்டபடியால் இடையே அந்த பட்டினத்தில் ஏற்பட்ட பல மாறுதல்களை உணராது இருந்ததால் இத்தகைய ஒரு சோலையும் தனித்த மாளிகையும் புகாரில் எப்போது ஏற்பட்டன என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் மலைத்தார். அது மட்டுமல்ல, அந்த மாளிகை இருந்த விதம், அது தெருவை விட்டு சற்று தள்ளி இருந்த நிலை, அதன் பழம் பெறும் சுவர்கள், வாயிற் கதவுகள் இவை அனைத்தையும் கவனித்தடிகள் புகாரில் சதி நடத்த இதைவிட சிறந்த இடம் இருக்க முடியாது என்று தமக்குள் சொல்லிக் கொண்டது அன்றி தம்மை அழைத்து வந்தவர்கள் இந்த புகாரின் மர்மங்களை பூரணமாக அறிந்த சதிகாரர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கும் வந்தார். லாரியின் இதயத்தில் வேறு பல உணர்ச்சிகளும் எழுந்து அலைமோதி கொண்டிருந்தன. அந்த மாளிகையை கண்டதுமே அவள் எண்ணங்கள் தாம் பூம்புகாரின் கடற்கரையில் ஒதுங்கி மூர்ச்சையுற்று உணர்விழந்து கிடந்த நிலைக்கு அவளை அழைத்து சென்றன. இளம் சழியன் தன்னை அந்த மாளிகைக்குள் தூக்கி வந்தது தனக்கு மதுவை புகட்டி உணர்ச்சிகளை வரவழைத்தது, யவன வீரர்கள் அந்த மாளிகையை சூழ்ந்து கொண்டது, உருவிய வாளை தன் மார்புக்கு குறுக்கே நீட்டிய வண்ணம் இளம் சழியன் தன்னை இழுத்துக்கொண்டு பின் தோப்புக்கு சென்று புறவியேறி பறந்தது. இந்த காட்சிகள் எல்லாம் அவள் மனக்கண் முன்னே எழுந்ததால் அவள் புறக்கண்களில் காதலும் அந்த காதலின் விளைவாக கண்ணுங்களில் இரத்த சிவப்பும் சொட்டி அவளை கிரேக்க நாட்டு தெய்வ மங்கையாக திகழ வைத்தன. பழைய நிகழ்ச்சிகளை நினைத்து சில வினாடிகள் தன்னை மறந்து மாளிகைக்கு எதிரில் நின்ற யவனராணி, இந்த மாளிகையில் இப்பொழுது இருப்பவன் யார் என்று தன்னை தானே கேட்டுக்கொண்டாள். இந்த கேள்விக்கு விடை அடுத்த சில வினாடிகளில் கிடைக்க இருந்தாலும் அதை பற்றியே திரும்ப திரும்ப நினைத்து பார்த்த ராணியையும் மடிகளையும் வீரர்கள் அந்த மாளிகைக்குள் அழைத்து சென்றார்கள். உள்ளே நுழைந்த யவனராணி அந்த மாளிகையில் ஏற்பட்டிருந்த பெரும் மாறுதலைக் கண்டு வியந்தாள். போர்க்கவசங்களும் வாட்களும் வேல்களும் தொங்கிய அந்த மாளிகையின் பெரும் கூடத்தில் வர்த்தகர்களின் முண்டாசுகளும் புதிமூட்டைகளும் அண்டி கிடந்தன. வர்த்தக தளங்களில் கணக்கு பிள்ளை குறிப்பெழுதுவதற்காக போடப்படும் சாய்வு பலகையும் நறுக்கு ஓலைகளும் எழுத்தாணியும் அந்த மாளிகை கூடத்தில் காட்சியளித்தன. இவற்றையெல்லாம் வியப்புடன் கவனித்த ராணியை கண்டாடிகள் அந்த மாளிகைக்கு அவள் முன்னமே வந்திருக்க வேண்டும் என்பதை அறிந்து, ஏன் ராணி இந்த மாளிகைக்கு முன்னமே வந்திருக்கின்றீர்களா என்று கேட்டார். வந்திருக்கின்றேன் என்று பதில் கூறிய ராணியின் சொற்களில் உணர்ச்சி நிரம்ப பிரவாகித்ததைக் கண்ட அடிகள் மீண்டும் கேட்டார். எப்பொழுது என்று? பல நாட்களுக்கு முன்பு என்றாள் ராணி மெல்ல. இங்கு அப்பொழுது யார் இருந்தது? சோழர் படையின் உபதலைவர். இந்த பதிலை கேட்டதும் பிரமித்த அடிகள், அப்படியா? இளம் சழியின் மாளிகையா இது? அப்படியானால் இதை இப்பொழுது வைத்துக் கொண்டிருப்பவர்கள் யார் தெரியுமா என்று வினவினார். ராணி பதில் சொல்ல முன்பாக கழிக்கென்ற சிரிப்பு ஒன்று கேட்கவே சற்றென்று அந்த இடத்தை நோக்கி திரும்பினார் அடிகள். சற்று தூரத்தை மேல் தளத்துக்கு ஓடிய மாடிப்படிகள் ஒன்றில் அடிகளையும் ராணியையும் சுரையெடுத்த வீரர்களின் தலைவன் நின்று கொண்டிருந்தான். பெரும் தூண்களின் மண்டபத்தில் போர்த்தியிருந்த கம்பளத்தை நீக்கி அவன் சுயரூபத்தில் நின்றிருப்பதை பார்த்ததுமே தங்களை சுரையெடுத்தது யார் என்பதை உணர்ந்த அடிகள் எல்லையற்ற பிரமிப்பும் வியப்பும் அடைந்து, நினைத்தேன் அப்பொழுதே என்று ஆச்சரியத்தால் கூறியதன்றி, சிங்கத்தின் கூண்டுக்குள்ளேயே புகுந்து விளையாடும் இவர் துணிவுதான் என்ன? ஏன் வந்தார் இவர் இங்கே? இவர் இங்கிருப்பது மட்டும் டைபீரியஸுக்கு தெரிந்தால் என்று யோசித்து அதன் விளைவை எண்ணவும் திராணி இல்லாமல் பெரும் திகில் கொண்டாராதலால் அவர் உடல் ஒருமுறை லேசாக நடுங்கவும் செய்தது. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.